بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் முதலில் உங்களுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவனாக, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நமது இந்த தொடரான வகுப்பிலே நாம் பல பெரும்பாவங்களை பற்றி அறிந்து வருகின்றோம். அதில் நாம் இறுதியாக பார்த்த பெரும்பாவங்களில் ஒரு முக்கிய பகுதி என்னவென்றால், அதாவது மோசடி, அதேபோன்று ஏமாற்றம், வாக்குக்கு மாறு செய்தல், இப்படியான பெரும்பாவங்களை பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம், உங்களுக்கு அதை பற்றி நாம் விளக்கினோம். இப்போ நாங்கள் இன்று சொல்லக்கூடியதை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதோட கொஞ்சம் தொடர்பு இருக்கிற மாதிரி விளங்கலாம். இப்போ நாங்கள் இன்று 46வது பெரும்பாவமாக பார்க்கப்போவது ஜோதிடம், அதேபோன்று சாஸ்திரம். இப்படியான இந்த நம்பிக்கைகள் பெரும்பாவம். இது ஒருவருடைய ஈமானை வந்து பாழ்படுத்தக்கூடியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஈமான் இல்லை என்ன செய்யும், பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இது. அப்போ இதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். நம்மிலே அதிகமானவர்கள் நாம் அல்லாஹுவை உரிய முறையிலே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பலருடைய நம்பிக்கைகள் சில சந்தர்ப்பங்களில் சோதிக்கப்படும் போது அதில் அவர்கள் தோல்வியடைந்து விடுவார்கள். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள், நான் எந்த ரப்பை நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ, எந்த அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேனோ, அந்த அல்லாஹுவே நீங்கள் பயப்படாத போது நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த சிலைகளை நான் ஏன் பயப்பட வேண்டும், இதெல்லாம் போலிகள் என்று மிக உறுதியாக சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அந்த ரப்பை சார்ந்திருப்பவர்கள் பாதுகாப்புடையவர்களா, அல்லது நீங்கள் இந்த போலியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே இந்த சிலைகள், இவற்றை ஏற்றுக்கொண்டவர்கள் பாதுகாப்பானவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா அதற்கு பதில் சொல்லும் விதமாக அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான் குர்ஆனில். எப்படி? அல்லதீன ஆமனு, இவர்கள் நம்பிக்கை கொண்டு, அவர்களுடைய அந்த நம்பிக்கை ஈமானில் அநியாயத்தை கலக்கவில்லையோ. அந்த அநியாயம் என்ன அநியாயம்?
அந்த ஷிர்க் என்பது ஒரு அணுவளவும் அந்த அதில் நுழையாது. அந்த ஈமான்ல என்ன செய்யாது, ஷிர்க் என்பது அணுவளவும் அதில் கலந்து விடாது. அப்ப அநியாயத்தை கலக்கவில்லையோ உலாஇக லஹுமுல் அம்ன், அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, அல்லாஹுவை முழுமையாக இவர்கள் நம்பி அந்த ஷிர்கான பகுதிகள் அந்த ஈமானில் கலக்கப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய முழுமையான பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். இது அல் குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கேள்விக்கு கொடுக்கக்கூடிய பதில், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதில். இப்ப நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சில இடங்களில் தட்டி பார்ப்பான், அப்படித்தானே? என்ன செய்வான் அல்லாஹ் சில இடங்களில் அல்லாஹ் அதை தட்டி பார்ப்பான், நம்பிக்கையில் எப்படி இருக்கிறாரு என்று பார்ப்பானா இல்லையா, பார்ப்பான். அப்படி பார்க்கும் போது பலர் என்ன செய்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். பலர் என்ன செய்கிறாங்க, அந்த நேர்வழியை விட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். இப்போ இதை நன்றாக நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. இப்போ ஜோதிடம் சாஸ்திரம் என்ற இந்த பகுதி இருக்கு தானே, இந்த ஜோதிடம் சாஸ்திரம் என்ற பகுதி என்ன, இதற்கு நாங்கள் சுருக்கமாக இதை எப்படி விளங்கப்படுத்தலாம் என்று சொன்னால், அதாவது மறைவான விஷயங்கள், மறைவான விஷயங்கள், நாளை நடக்கப் போகும் விஷயங்கள், அல்லது இன்னும் பல மாதங்கள் வருடங்கள் கடந்து அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை சாதாரண ஒரு மனிதன் என்ன செய்வான், அதை சொல்வான் இல்லையா. இதுதான் ஜோதிடம் சாஸ்திரம் என்பது இதுதான். என் அருமையான சகோதரர்களே, இந்த அதிகாரத்தை அல்லாஹு தஆலா யாருக்காவது வழங்கினானா அப்படி என்பது என்னது, ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னு பார்த்தீங்கடா, நீங்கள் முதலாவது இதில் கவனிக்க வேண்டிய அடிப்படை, இப்படி ஒரு ஆற்றலை தகுதியை அல்லாஹ் வழங்குவதாக இருந்தால் அதை யாருக்கு வழங்கியிருக்க வேண்டும், யாருக்கு, நபிமார்களுக்கு. முதல்ல யார் நீங்கள் சொல்லலாம், அல்லாஹ் இதை வழங்கியிருக்க வேண்டும் யாருக்கு, நபிமார்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, நபிமார்களிலும் இறுதியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்கள் நபிமார்களில் ஒரு சிறந்தவர், அவருக்கு இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆனில் நீங்கள் எடுத்தீங்கடா மிக தெளிவாக அல்லாஹ் பல இடங்களில், இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றா, அல்லாஹு தஆலா தனது தூதருக்கு சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். இதை நீங்கள் 6வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனமாக நீங்கள் இதை பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய ரப்புடைய பொக்கிஷங்கள் என்னிடம் கிடையாது. சிலர் எடுத்து பாருங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, என்னமோ அவங்களுக்கு எல்லா அனைத்துடைய அதிகாரம் இருப்பது போன்று சிலர் நடந்து கொள்வார்கள். இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் எதுவும் என்னிடம் இல்லை. அதே மாதிரி வலா அலமுல் கைப், மறைவான ஞானம் எனக்கு கிடையாது, மறைவானவற்றினுடைய அறிவு எனக்கு கிடையாது. அதே போன்று நான் ஒரு மலக்கென்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய ஹசானாக்கள் என்னிடம் இருப்பதாகவும் நான் சொல்ல மாட்டேன். அதே போன்று எனக்கு மறைவான ஞானம், மறைவான இல்ம் எனக்கு இல்லை. அதே போன்று நான் ஒரு மலக்கென்றும் சொல்ல மாட்டேன். இன் அத்தபிஉ இல்லா மா யுஹா இலை, இறைவன் புறத்திலிருந்து என்ன செய்தி வருகிறதோ அதை நான் பின்பற்றுகிறேன். இதைத் தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பசீர் அஃபலா தத்ஃபக்கரூன். அல்லாஹ் என்ன கேட்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அதாவது குருடனும் பார்வை உடையவனும் சமமாவார்களா? ஏன் அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறான், அப்ப இதுல தெளிவா இருக்கணும், எதுல தெளிவா இருக்க வேண்டும், இந்த அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. என்ன அதிகாரம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஹசானாவுக்கு அவன் தான் பொறுப்பாளன். அதேபோன்று மறைவானவற்றினுடைய அறிவென்பது அவனுக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லுமாறு அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த மூட நம்பிக்கைகள் இந்த சமுதாயத்தில் மறுமை வரை நுழையக்கூடாது. இப்ப நாங்கள் மிக சரளமாக விளங்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே கொடுக்கப்படாத ஒரு அதிகாரம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அல்லாஹ் கொடுக்கல. அப்படி இருக்கும் போது இதை எப்படி ஒரு சாதாரண மனிதர் இதை பெறலாம், சாதாரண ஒரு மனிதர் எப்படி இதை அடையலாம்? குர்ஆன் தெளிவாக சொல்லுது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே இந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. அதே போன்று நீங்கள் 6:59 நீங்கள் பார்க்கலாம், அவன் சொல்கிறான், மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் அவனிடம்தான் இருக்கின்றன. மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் அவனிடம்தான் இருக்கின்றன. அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். அதே போன்று கடலில் உள்ளவற்றையும் தரையில் உள்ளவற்றையும் அவன் தான் அறிகிறான். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுகிறதா, அதை அந்த ரப்புல் ஆலமீன் அறிகிறான். அவனுடைய அறிவின்றி அது விழாது. என் அருமையான சகோதரர்களே, இப்படி அவனுடைய இல்ம் அனைத்தையும் வியாபித்திருக்கிறது. இதில் மிக தெளிவாக சொல்கிறான், மஃபாதிஹுல் கைப், மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் அனைத்தும் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம். அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது. இப்ப கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ் இவ்வளவு தெளிவா டிக்ளேர் பண்ணும் போது நாங்க இல்லை இல்லை இந்த அதிகாரம் இவருக்கும் கொஞ்சம் இருக்குது என்று கொடுக்கலாமா? நினைச்சு பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், எந்த அந்த மறைவானவற்றினுடைய ஞானம், அந்த திறவுகோள்கள் அவனிடம்தான் இருக்கின்றன, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிய முடியாது. இல்லை இவர் சொல்றார், இல்லை இவர்கிட்ட கொஞ்சம் இருக்குது, இவருக்கு என்னது அந்த அதிகாரம் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ரப்புடைய அதிகாரத்தை ஒருத்தன் கையில் எடுக்க முடியுமா? அல்லாஹ் அவர்களை எப்படி வேதனைப்படுத்துவான்? அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இதே போன்று நீங்கள் குர்ஆன்ல நிறைய வசனங்களை பார்க்கலாம். ஆச்சரியம் என்ன தெரியுமா, குர்ஆன் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருந்தும் நமது சமுதாயம் எவ்வளவு வழிகட்டு போகுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, குர்ஆன் மிக தெளிவாக, அதாவது ஒரு சிறு பிள்ளைக்கு சொன்னால் எப்படி விளங்குமோ அது போன்று சொல்கிறது. அடுத்த இந்த செய்தியை பாருங்க, 7 188 அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லி நஃப்ஸி நஃபன் வலா ضரா, அதாவது எனக்கு ஒரு நன்மையையோ தீமையோ செய்து கொள்வதற்கு நான் அதிகாரம் பெற மாட்டேன். சொல்லாங்க, அடுத்தவங்களுக்கு சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்லுமாறு சொல்றான். பாருங்க, நபியே நீங்க சொல்லுங்க, எனக்கு அடுத்தவங்க விடுங்க, எனக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்து கொள்வதற்கு நான் அதிகாரம் பெற மாட்டேன், இல்லா மாஷா அல்லாஹ், இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர, அல்லாஹ் நாடினாலே தவிர. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தனக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்து கொள்வதற்கு அதிகாரம் பெற மாட்டேன், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்றாங்கடா. அதோட மட்டும் நிக்கல, வலவ் குந்து அலமுல் கைப், மறைவானவற்றினுடைய இல்ம் என்னிடம் இருக்கும் என்றால், லஸ்தக்ஸர்து மினல் கைர், நான் நன்மைகளையே எனக்கு அதிகப்படுத்திக் கொண்டிருப்பேன். எவ்வளவு ஒரு பாருங்க, இது வந்து அனைவருக்கும் புரியும் விதமா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுக்கு மறைவான அறிவு இருக்கும் என்றா என்ன செய்வாங்க, மறைவான ஞானம் உள்ள ஒருவர் என்ன செய்வாரு, தனக்கு நன்மைகளை மாத்திரம்தான் அவர் சேகரித்துக் கொள்வார். எதெல்லாம் நன்மையோ அங்கதான் போவாரு, எங்கெல்லாம் நன்மையோ அந்த பயணங்களை மட்டும் தான் மேற்கொள்வாரு, எங்க எங்க எந்த கொடுக்கல் வாங்கல லாபம் அந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் தான் செய்வாரு, எந்த பிசினஸ்ல லாபம் அதை மட்டும் தான் செய்வாரு, அப்படிதானே? ஏன்னா அவருக்கு மறைவான அறிவு இருக்குது, அப்படிதானே செய்வாரு. இல்லைங்கச்சா, யார திருமணம் முடிச்சா வாழ்க்கை நல்லாவும் அப்படிதான் திருமணம் முடிப்பாரு. அவேன் அப்ப மறைவான அறிவு இருந்தா நன்மையை தான் செய்து கொள்வார். ஒமாமசனியூ, எந்த ஒரு தீங்கும் என்ன என்ன செய்திருக்காது, அணுகி இருக்காது. என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இன் அன இல்லா நதீருன் வ பஷீருன் லி கௌமி யுமினூன், நான் யார் தெரியுமா, நான் எச்சரிக்கை செய்பவனும் நன்மாராயம் வழங்கக்கூடியவன், நான் ஒரு தூதர், நரகத்தை அதனுடைய தண்டனைகளை எச்சரிப்பதும், சுவர்க்கத்தை கொண்டு அதனுடைய நட்பாக்கியங்களை கொண்டு நன்மாராயம் கூறுவது எனது டியூட்டி. அப்ப நீங்க நினைச்சு பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலுக்கு இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படவில்லை. என் அருமையான சகோதரர்களே, இதே போன்று நீங்க குர்ஆன்ல நிறைய வசனங்கள், சுபஹானல்லாஹ், நீங்க 27வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தை பாருங்க, 11வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்தை பாருங்க. அந்த 27 65 அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ், வானங்கள் பூமியுடைய அந்த மறைவான விடயங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, சொல்லுங்கள். வமா யஷ்ஊரூன அய்யான யுபஸூன், கபர்கள் அடக்கப்பட்டிருப்பவர்கள் எப்போ எழுப்பப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. கபர்கள் மண்ணறைகள் அடக்கப்பட்டிருப்பவர்கள் அவங்க எப்போ எழுப்பப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. என் அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி நீங்கள் குர்ஆன்ல 72, அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு முன்னறிவிப்புகள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து மரணிப்பதற்கு முன்னால நடக்கவிருக்கக்கூடிய கியாமத் நாள் வரை நடக்க போகின்ற எவ்வளவு விஷயங்களை முன்னறிவிப்பு செய்தாங்க. அப்ப அதை எப்படி செஞ்சாங்க, அது மறைவான ஞானமா இல்லையா கேள்வி வரும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல 72வது அத்தியாயம் 26-27 ஆகிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆலிமுல் கைப், ஆலிமுல் கைப், அவன் தான் மறைவானவற்றினுடைய ஞானம் அந்த அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி அஹதா, அந்த மறைவானவற்றை அவன் எவனுக்கும் வெளிப்படுத்த மாட்டான். இல்லா மனிர் தலாமிர் ரசூலின், அதாவது தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கே தவிர. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மறைவான இல்ம் அடிப்படையில் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான். ஆனா விதிவிலக்கு போடுறான், என்னது, இல்லா மனிர் தலாமிர் ரசூலின், அல்லாஹ் பொருந்திக் கொண்ட தூதருக்கே தவிர. அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இதுல நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிப்படையில் மறைவான ஞானம் அவர்களுக்கு இருந்துச்சா? இந்த வசனங்கள் என்ன சொல்லுது, இல்லை. எதை தவிர, அல்லாஹ் எவற்றை அறிவித்து கொடுத்தானோ அவற்றை தவிர, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர. அருமையான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் அவதூறு சொல்லப்பட்டு சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக ரசூலுல்லாஹ் எவ்வளவு நெருக்கடியை சந்திச்சாங்க, ஆயிஷா தான் எவ்வளவு கவலையில் இருந்தாங்க. மறைவான ஞானம் இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி செய்திருப்பாங்க, தீர்ப்பு சொல்லி இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஒரு மாதத்துக்கு மேலாக, இல்லையா? வஹி வந்த பிறகுதான் அல்லாஹ்வுடைய அந்த வஹியின் மூலம் அவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இப்ப நன்றாக இதை நீங்க உள்ளத்துல ஆழமா விதைங்க. இப்ப நிறைய பேர் பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு தெரியும் தானே, இப்படிதான் நாங்க நினைக்கிறது. இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நீங்க ஓதுற வசனம் நமக்கு தெரியும் தானே தான் நினைக்கிறோம். ஆனா நிறைய இடங்கள்ல கோட்டை விடுவோம், எங்க முக்கியமான இடங்கள் வாழ்க்கையில வருமா இல்லையா, அந்த இடங்கள்லாம் இது தவறும், இது மறந்துடுவோம் இந்த விஷயங்களை. அப்ப இதை உள்ளத்தில் ஆழமாக இதை விதைக்க வேண்டும். எது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே மறைவான ஞானம் அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, இதை உள்ளத்தில் ஆழமாக விதைக்க வேண்டும். ஒரு சிலர் வந்து உங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்கண்டா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறைவான ஞானம் இருப்பது போன்று சில விஷயங்களை சொல்லுவாங்கண்டா, குர்ஆன் சொல்லுது அல்லாஹ் அறிவித்து கொடுத்தவற்றை தவிர, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தவற்றை தவிர. என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு விருந்துக்கு வரும்போது சிறுமிகள் பாடிய பாடல், அந்த ஹதீஸ் நாங்கள் அனைவரும் கேட்டிருக்கிறோம், புகாரில் வருது. அந்த சிறுமிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் வரும்போது என்ன பாடினார்கள், இதோ எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை அறிவார். ரசூல் அங்க பெருமையா கேட்டுக்கொண்டாங்களா, உள்ளம் பூரித்து போனாங்களா, தைஹாதா அந்த பாடலை நிறுத்துங்கள், இப்படி பாடக்கூடாது, இப்படி பாடாதீர்கள், ஆரம்பத்தில் நீங்க அந்த வீரங்களை பற்றி பாடினீர்களா அதை பாடுங்க, இப்படி பாடக்கூடாது என்று உடனே தடுத்தார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப நாம் என்ன விளங்க வேண்டும், அல்லாஹ் தஆலா தனது அதிகாரத்தில் இருந்து அணுவளவும் எவனுக்கும் கொடுக்க விரும்புவதில்லை. இது நல்லா உள்ளத்துல பதிய வைங்க, அல்லாஹ் தனது அதிகாரத்திலிருந்து அணுவளவும் எவனுக்கும் கொடுப்பதற்கு ரப்புல் ஆலமீன் விரும்புவது கிடையாது, அது ரப்புடைய அதிகாரம். அது என் அருமை சகோதரர்களே, இது அதை நாங்க எடுத்து ஒருத்தண்ட கொடுக்கிறோம்டா, இவ்வளவு பெரிய அநியாயம். அதை நாங்க எடுத்து என்ன செய்யறோம், இல்ல இவருக்கு வந்து ஒருத்தன் பால் கிதாபிரிக்கின்ற ஒரு ஆளின் போறாருங்களே, பால் கிதாப் அவர் பால் கிதாபை பார்த்து தான் சொல்கிறாரு. பால் கிதாபுக்கு வந்து என்னமோ நேரடியாக ஸ்பெஷல் அல்லாட்டிருந்த அனுமதி வந்த மாதிரி இல்லைங்கிட்டா பால் கிதாபு அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படி தான் செய்கிறாராம். குர்ஆன் ஹதீஸ் படியாக செய்கிறார். இந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா குர்ஆனுக்கு நேர்முரண் இல்லைங்கா என்ன சொல்கிறது, அது இல்லை குர்ஆன் ஹதீஸ் படி மார்க்கப்படி அப்படி தான் செய்கிறாரு, இப்படி தான் போடுறது. ஆனால் மார்க்கம் தெரியாது, என்ன மார்க்கம் என்னென்ன தெரிஞ்சால் தான் அது மார்க்கமாக இல்லையான்னு முடிவெடுக்கலாம். இது என்ன செய்கிறது சொல்லியாச்சு அவர், இல்லை மார்க்க சட்ட மார்க்கப்படி முறைப்படி தான் எல்லாம் செய்கிறாராம் செய்கிறாராம் இல்லைங்களா. என் அருமையான சகோதரர்களே, அப்படி நீ என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னால், அப்போ உதாரணமாக வைங்க, ஒருத்தர்கிட்ட வந்து என்ன செய்கிறாரு, ஒருத்தர்கிட்ட போகிறார், அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் ஏதோ ஒன்று வச்சிருப்பாரா இல்லையா, வச்சு என்ன செய்வார், ஏதோ ஒன்று சொல்லுவார். இவர் போனாருண்டா, இவர் முதலாவது செய்கிற மிகப்பெரிய பிழை என்னது, இந்த அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமுரிய அதிகாரம், இந்த அதிகாரத்தை நான் எப்படி இவருக்கு கொடுக்கலாம், அவர் என்னை போன்ற ஒரு மனிதர், என்னை போன்று அவர் உண்ணுகிறார் பருகுகிறார் தூங்குகிறார் திருமணம் முடித்திருக்கிறார் பிள்ளைகள் இருக்குது அவருக்கு, நல்லா தெரியுது என்னை போன்று அவருக்கு நோய் ஏற்படுது, அவர் வந்து என்ன செய்கிறாரு மருந்து எடுக்க போகிறாரு, அவர் இதெல்லாம் செய்கிறார். இப்போ இவருக்கு வந்து இந்த அதிகாரம் எப்படி வரும், அப்போ இதை வந்து இந்த அநியாயத்தை நாம் செய்கிறோம் என் அருமையான சகோதரர்களே. அதனால தான் ரசூலுல்லாங்க சொன்னாங்க, முஸ்லீமுடைய 5987 செய்தியில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக, இன்னும் சில அவருடைய மனைவிமார்கள் வழியாக வரக்கூடிய செய்தியில், மன் அத அர்ராஃபன், யார் வந்து ஒரு ஜோதிடம், ஒரு ஜோசியக்காரன், ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடியவனிடம் எவனொருவன் செல்கிறானோ, ஃபஸஅலஹு அன் ஷைன், சென்று அவன் ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி கேட்டால் அவனுடைய 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, 40 நாட்களுடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நேர தொழுகையை விட்டா மார்க்கம் காஃபிர் என்று சொல்லுது. வேண்டுமென்று ஒருவன் ஒரு நேர தொழுகை விட்டா என்ன தீர்ப்பு, அவன் காஃபிர், இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. இது நீங்க பாத்தீங்கடா, முதலாவது 40 நாள் அவன் தொழுதிருப்பானான்றே சந்தேகம், 40 நாள் உரிய முறையில் பக்கம் அந்த தொழுகையில உரிய முறையில் தொழுதிருப்பானா, இப்ப 40 நாளுடைய தொழுகை அடிபட்டு போகுது. எதனால, சிலரை பாருங்க அப்படி போவாங்க, இப்போ எங்கட நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது சர்வசாதாரணம். இப்போ இந்த நாட்டை எடுத்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கடுமையான தண்டனை இருக்குது, அப்படி பிடிபட்டாங்கன்னா தண்டிக்கப்படுவாங்க, தண்டனை கொடுக்கப்படும், ஏன்னா போலி ஏமாற்றம். ஆனால் அங்கே நாடுகள் எடுத்தீங்கன்னா அங்கே ரோட்லேயே ஓரத்தில் இருப்பாங்க இந்த சாஸ்திரம் சொல்லக்கூடியவங்க, இவெல்லாம் ஓரத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் கையை தாங்க பார்த்து சொல்கிறேன்டா, அது சோம்பறை கையை கொடுக்குறது இல்லைங்கிட்டா, சும்மா சோம்பறைக்கு என்னது சும்மா கையை கொடுத்து பார்ப்போமே இப்படின்னு சொல்லி கையை நீட்டுறது. அப்போ கையை நீட்டினோடனே என்ன நடக்குதுங்க, ஹதீஸ் என்ன சொல்லுது, 40 நாட்கள் தொழு அவுட் இல்லையா, சும்மா கையை கொடுத்து நடக்கிற வேலை என்னது, கஷ்டப்பட்டு தொழுதுருப்பாங்களா இல்லையா, கஷ்டப்பட்டு தொழுகை 5 நேர தொழுகையை தொழுகிறது என்றதே எவ்வளோ பெரிய விஷயம், ஷைத்தானுடைய அந்த எதிர்ப்புகள் அவனோட அந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் ஒருத்தர் தொழுகை இந்த காலத்தில் நிறைவேற்றுறதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இது வந்து என்னது, சும்மா கையை கொண்டு நீட்டுமே போகிற ரோட்டில் அப்படி போகிற வாக்கள் நீட்டி பார்ப்போம் ஏதாவது சொல்லணும் இப்படி இப்படி. சில நேரம் அதில் நம்பிக்கை கூட இல்லை, நம்பிக்கை இல்லாவிட்டாலும் என்ன நடக்குதுங்க, 40 நாட்களுடைய தொழுகை அடிபட்டு போகுது. அப்போ எனவே எனருமையான சகோதரர்களே, அப்போ இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இன்று நமது சமுதாயத்தில் இது சர்வசாதாரணமாகிவிட்டது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், முஸ்னத் அபி ஆலால பதிவாக இருக்கக்கூடிய 5408 செய்தியில் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தியில், எவர் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடியவன் ஒரு ஜோதிடனிடம் சென்று அவன் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்தினால் நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது, இப்படி சொல்றான் வைங்க அப்படிதானே. அவன் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா போறவன் யாரா இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவானா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நல்லா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவன் போவானா, போறவன் யாரா இருப்பான், பிரச்சனை தான், ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா சிலருடைய பிரச்சனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கும், சில பிரச்சனைகள் எல்லாருக்கும் பொதுவானது, சில பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்க அனைவருக்கும் பொதுவாக இருக்கும். இப்போ அவன் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுவான் அப்படிதானே, ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லும் போது இவன் என்ன சொல்லுவான், நீங்க சொல்ற மாதிரியே தான், நீங்க சொல்ற மாதிரி தான் சொன்னான் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபக்கத் கஃபர பிமா உன்சில அலா முஹம்மத், அல்லாஹ்வுடைய தூதர் மீது அருளப்பட்ட வேதத்தை அவன் நிராகரித்தவன். ஏன்னா குர்ஆன் நிராகரித்து, ஏன்னா குர்ஆன் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஓதி காட்டிய வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கடா, இந்த நம்பிக்கையை மறுக்குது குர்ஆன், எடுத்து பாருங்க குர்ஆன் என்ன செய்யுது, இதை மறுக்கிறது நிராகரிக்கிறது. அப்ப அவன் குர்ஆனை நிராகரித்தவன். ஏன்? குர்ஆனுடைய இல்ம் இல்லாத, அறிவு இல்லாத, ஞானம் இல்லாத காரணத்தால். என் அருமையான சகோதரர்களே, பாருங்க என்ன நிலை, குர்ஆனை அவன் நிராகரித்தவனாக மாறுகிறான். இது சாதாரண ஒரு விஷயம், நீங்க எடுத்து பாருங்க. சுபஹானல்லாஹ், குர்ஆனை நிராகரித்ததென்ற, நாங்கள் இதுவரைக்கும் படித்த பெரும் பாவங்களை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் நாங்கள் படித்த பெரும் பாவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு எச்சரிக்கை வந்த ஒரு பெரும்பாவத்தை பார்த்தீங்களா? எப்படி? குர்ஆனை நிராகரித்தவன், குர்ஆனை மறுத்தவன் என்று சொல்லப்படுது. ஆனால் இதை நமது சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, சர்வசாதாரணமாகிவிட்டது. நமது சமுதாயத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. அதற்கு எப்படி, அதற்கு மார்க்கம் என்ற முலாம் பூசப்பட்டு விட்டது. அதுக்கு எப்படி பூசிட்டாங்க? இஸ்லாம் என்ற ஒரு பேரை போட்டு, எப்படி பால் கிதாபு என்ற, அல்லது வேற ஏதாவது பேரை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அதுக்கு இஸ்லாம் என்ற ஒரு வடிவத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை செய்யறவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பள்ளியில என்னது ஐவேளை தொழுவிக்கக்கூடிய இமாமாக கூட சிலர் இருக்கிறார்கள். சில ஊர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, இதை செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் தான் பள்ளியில் இமாம செய்வார், அவர் தான் குர்ஆன் ஓதி கொடுப்பார், அவர் தான் மார்க்க விடயங்களை செய்வார். அவர் அவருடைய வேலை என்னது, இந்த வேலையும் பார்ப்பார். இந்த வேலை எல்லாரையும் காஃபிர் ஆக்குற வேலை இல்லைங்க. நான் சொல்றது, அவரும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடிய வேலை. இது நமது பகுதிகளில் இருக்குதா இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் அருமையான சகோதரர், அப்ப இது வந்து என்ன பிள்ளை, இது வந்து கொள்கையை சரியா விளங்காத காரணத்தால, கொள்கையை குர்ஆன் சுன்னால இருந்து படிக்காத காரணத்தால, ஒரு பெரும் பாதாள குழியில எவ்வளவு பேர் விழுந்திருக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, இந்த இந்த இதை விட்டு தப்பினவங்க நமது பகுதிகள், நமது ஊர்கள் எடுத்தீங்கன்னா மிக அற்பமானவர்கள். இதை விட்டு தப்பினவங்க இதில், ஒரு திருமணத்தை எடுத்து பாருங்க, ஒரு திருமணத்தை எடுத்தா அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்ப்பதற்கு போவாங்க, போவாங்களா இல்லையா? ஒரு நல்ல நாள் பார்ப்பதற்கு போவார்கள். அங்கே போய் என்ன செய்யறது, ஒரு நல்ல நாள் பார்த்துட்டாங்க என்று சொல்லி அங்கே போய் கேட்கறது. இப்படி ஒருத்தன் போனாலே அவனுடைய நம்பிக்கை, நான் இந்த சொன்ன ஹதீஸ்களின் படி, இந்த குர்ஆன் வசனங்கள் படி என்ன நடக்குது, அவன் குர்ஆனை நிராகரித்தவனாகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இதெல்லாம் ஏமாற்றம், மிக தெளிவாக தெரியுது. இதெல்லாம் என்னது, ஏமாற்றம். அதே போன்று அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிமுடைய 5955வது செய்தி, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்யக்கூடிய இந்த செய்தியில, ஒரு முறை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம், அல்லாஹ்வுடைய ரசூலோடு அமர்ந்திருக்கின்ற போது, என் அருமை சகோதரர்களே, அது இரவு நேரம், இரவு நேரத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது, அதாவது வானிலிருந்து என்ன செய்யப்படுது, ஒரு நட்சத்திரம் வந்து எரியப்படுகிறது. வானிலிருந்து ஒரு நட்சத்திரம் வந்து எரியப்படுகிறது. அது எரியப்பட்டு அது அப்படியே மின்னுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, மாலா குந்தும் தகூலூன ஃபில் ஜாஹிலியா, இப்படி நட்சத்திரம் விழுவதை கண்டா நீங்க அறியாமை காலத்தில் என்ன சொல்லுவீங்க, இப்படி விழுந்துட்டா நீ என்ன சொல்லுவீங்க, அங்க ஒரு நம்பிக்கை இருக்கும் தானே அறியாமை காலத்தில், அதை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், காலு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், இப்படி பாருங்க, முதல்ல சொல்றாங்க, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். அதை சொல்றாங்க, சொல்லிட்டு அறியாமை காலத்தில் எப்படி சொல்லுவோம் என்பதை சொல்றாங்க. அதை முதலாக சொல்லிட்டாங்க, அல்லாஹும் ரசூலும் மிக அறிந்தவர்கள், குன்னான கூலு, நாம் எப்படி அறியாமை காலத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால், ஊழிதல் லேலத்த ரஜுலுன் அலீம் ஒமாத்த ரஜுலுன் அலீம், நாம் என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அதாவது எமது சமுதாயத்தில் என்னது, ஒரு நல்ல ஒரு மகத்தான ஒருவருக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. ஒரு பெரிய குடும்பத்தில் பெரிய அந்தஸ்தில் பதவியில் உள்ள ஒருவருக்கு என்ன செய்துவிட்டது, ஒரு குழந்தை பிறந்து விட்டது. அல்லது ஒரு நமது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒருத்தர் மரணிச்சிட்டாரு, இறந்து போய்விட்டார். இப்படித்தான் நாம் என்ன செய்வோம், சொல்வோம். எப்போ இது என்ன, எப்போ இருந்துச்சு நம்பிக்கை, அறியாமை காலத்தில் இருந்துச்சு. நல்லா கவனிங்க என் அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுபஹானல்லாஹ், ஃபஇன்னஹா லா யுர்மா பிஹா லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாதி, யாருடைய மரணத்துக்காகவோ யாருடைய பிறப்புக்காகவோ இது எரியப்படுவது கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் யாருடைய மரணத்துக்காகவோ பிறப்புக்காக எரியப்படுவது கிடையாது. இதையெல்லாம் ரப்புல் ஆலமீன் ஏன் இதை நிகழ்த்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு விஷயத்தை தீர்ப்பளித்து விட்டால், அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் என்று அவன் முடிவு செய்கிறான், அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டால், அருமையான சகோதரர்களே, அங்கே அருஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். அல்லாஹ் ஒரு விடயத்தை தீர்ப்பளித்துட்டா அது அடுத்து யாருக்கு தான் தெரியும்? அருஷை சுமந்திருக்கக்கூடிய வானவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் உடனே தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹுவை போற்றி துதிப்பார்கள். ثم سبح اهل السماء الذين يلونهم அதற்கு பிறகு அதற்கு அடுத்துள்ளவானவர்கள், அவங்களுக்கு அடுத்தவானவர்கள் இருப்பாங்களா இல்லையா, அவர்கள் தஸ்பீஹ் செய்வார்கள். இப்படியே இது வந்து எங்க வரைக்கும் வரும்? துன்யாவுடைய வானம் வரை இந்த தஸ்பீஹ் வரும். மலக்குகள் அப்படி அப்படி தஸ்பீஹ் செய்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, அதற்கு பிறகு அந்த அரிசை சுமந்திருக்கக்கூடிய வானவர்களிடம் அதற்கு அடுத்துள்ள வானவர்கள் கேட்பார்கள், மாதா கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் என்ன சொன்னான், என்ன தீர்ப்பு அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவர்கள் அதை அறிவிப்பார்கள். இப்படியே இந்த செய்தி எங்க வரும்? துன்யாவுடைய அந்த வானம் வரை, அங்குள்ள வானவர்களுக்கு இந்த செய்தி வரும். என் அருமை சகோதரர்களே, இப்படி வரும்போது ஜின்கள் இதை ஒட்டு கேட்கும். ஜின்கள் என்ன செய்யும்? அந்த துன்யாவுடைய வானத்துக்கு அந்த செய்தி வருகின்ற போது, அந்த வானவர்களுக்கு வரும்போது ஜின்கள் அந்த செய்தியை ஒட்டு கேட்டு மிக அவசரமாக விரைவாக இதை கொண்டு வந்து யாரிடம் இதை போடும் என்று சொன்னால், அவர்களுடைய சகாக்கள் பூமியில் இருப்பார்களா இல்லையா, அவர்களுக்கு கொண்டு வந்து போடுவார்கள். இவர்களுக்கு இப்படி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு வரும் போது அந்த ஜின்களுக்கு இந்த நட்சத்திரங்களால் எரியப்படும், எரிந்து அவர்கள் என்ன செய்வார்கள், கருகி போவார்கள். சில நேரங்கள் செய்திகளை வந்து சேர்த்தும் விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த செய்தியில இன்னும் பார்க்கலாம், நீங்க அந்த சோதிடர்கள் அந்த உண்மையோடு இன்னும் 100 பொய்களை கலப்பார்கள். அது என்ன செய்வார்கள், அந்த ஒரு உண்மையோடு 100 பொய்களை கலந்து சொல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப எனவே அருமையான சகோதரர்களை, இந்த செய்தி மிக தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. என்ன? ஜின்கள் சில செய்திகளை ஷைத்தான்கள் ஒட்டு கேட்கின்றன மலக்குகளிடமிருந்து. அப்படியான ஒரு சில செய்திகள் இந்த ஜோதிடர்களிடம், அவர்களுடைய சகாக்களிடம் வந்து அந்த செய்தியை போடும் போது அது ஒரு செய்தி உண்மையா இருக்கும், ஆனா 100 செய்திகள் பொய்யாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூட இந்த நட்சத்திரங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவன் குர்ஆனிலே இல்லா மனிஸ் தரக ஸம ஃஅத்பஹு ஷிஹாபும் முபீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அந்த திருட்டுத்தனமாக ஒட்டு கேட்கக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கின்றனவே, அந்த ஷைத்தான்களை வந்து என்ன செய்யும் இந்த நட்சத்திரங்கள், அது வந்து அப்படியே அதை பின்தொடர்ந்து சென்று விரட்டி பின்பற்றி அவைகளை எரியும் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே அதிலே சொல்லும் போது, இல்லாமன் ஹதிஃபல் ஹதஃபத ஃஅத்பஹு ஷிஹாபுன் சாகிப், அதாவது அவர்கள் ஏதாவது ஒரு செய்தியை இறாஞ்சி செல்வதற்கு முற்பட்டால் என்ன செய்யும், அந்த தீப்பந்தங்கள் அந்த நட்சத்திரங்கள் அந்த அவர்களை பின்தொடரும். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹல் உனப்பிஉக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எவர்கள் மீது இறங்குகிறார்கள் என்பதை நபியே நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான்கள் யாரில் இறங்குறது, இந்த செய்தியை ஷைத்தான் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுக்கிறது? அல்லாஹ் சொல்கிறான், தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாகின் அஸீம். நல்லா இந்த வசனத்தை கவனிங்க, அதாவது பெரும் பொய்யனான ஒவ்வொரு பாவியிடமும் தான் ஷைத்தான் வரான், வந்து இதை கொடுக்குறான். அப்ப நாங்க போய் அவன் உண்மைப்படுத்தினா குர்ஆனுக்கு நேரதிரா இல்லையா? குர்ஆன் சொல்லுது, பெரும் பொய்யர்கள் பாவிகளிடம் தான் ஷைத்தான் அந்த செய்தியை கொண்டு வாரது. இப்ப நாங்க போய் என்ன சொல்றோம், நீங்க நல்லவர் இல்லைங்கச்சா, நீங்க தான் உண்மைதான் சொல்றீங்க, அப்ப குர்ஆனுக்கு எதிரா இல்லையா? அது அதனால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, குர்ஆனை நிராகரித்தவன், அதை நம்பினா என்ன செஞ்சான், ரெண்டே நம்பல, ஒண்ட நம்பு, ஒண்ட நம்பினா ஒண்ட விடு, குர்ஆனை நம்புறியா அதை விடு, அதை நம்புறியா குர்ஆனை விடு, அப்படிதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க அந்த ஹதீஸ்ல. அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே, ஜோதிடம் சாஸ்திரம் என்ற நம்பிக்கையும் குர்ஆனிய நம்பிக்கையும் ஒரு உள்ளத்தில் ஒன்று சேராது. ரசூலுல்லாஹ் அதானே சொல்றாங்க, அந்த நம்பிக்கையா குர்ஆன நம்பிக்கை உன் உள்ளத்தில் இல்ல, நீ நிராகரித்து விட்டாய், குர்ஆன நம்புறியா அந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் கடுகளவும் இருக்கக்கூடாது. என் அருமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக இந்த செய்தியை பல இடங்களிலே சொல்கிறான். அதே போன்று நீங்கள் முஸ்லிமுடைய 5953 செய்தியில பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள், சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து கேட்கிறாங்க, யாரை பத்தி என்றா அல் குஹான், சோதிடர்களை பற்றி கேட்கிறாங்க. இந்த சாஸ்திரக்காரர்கள் சோதிடர்களை பற்றி கேட்டனர். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பதில் சொன்னாங்க, இதான் முக்கியம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லைசு பிஷை, நல்லா கவனிங்க ஹதீஸ, லைசு பிஷை என்று சொல்லி சொன்னார்கள். அதாவது அவர்களை வந்து நீங்க பொருட்படுத்தாதீங்க, அவர்கள் ஒன்றுமே கிடையாது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னது, அவர்கள் ஒன்றுமே கிடையாது சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். இதை நம்புறதா இல்லாட்டி அவனை நம்புறதா, எதை நம்புறது? ஒரு மூமி எதை நம்புவான் சொல்லுங்க பாபம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு மூமின் இதை உறுதியாக நம்ப வேணும். ஏவன் என்னத்தை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டார்கள், அவர்கள் ஒன்றுமே இல்லை, பொருட்படுத்தாதீர்கள். அந்த நேரத்தில் அவர்கள் திருப்ப அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் சில நேரங்களில் சொல்லக்கூடிய ஓரிரு விடயங்கள் உண்மையாகி விடுகின்றனவே என்று கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தில்கல் கலிமா மினல் ஜின், அதாவது அந்த ஒட்டு கேட்டு ஜின்கள் கொண்டு வரக்கூடிய செய்திகள், அந்த செய்திகளில் ஒன்றிரண்டு செய்தி அவர்களுக்கு வந்து அடைந்தவுடன் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த செய்தியை அவர்களுடைய நண்பர்கள் சோதிடர்கள் இருப்பார்களா இல்லையா, கோழி வந்து எப்படி அந்த கொக்கரிக்கிறதோ அது போன்று அந்த செய்தியை அவர்களுக்கு போடுவார்கள். அவர்கள் அதில் 100 பொய்களை கலப்பார்கள். எல்லாருமே சகோதரர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், லைசு பிஷை, அவர்கள் ஒன்றுமே இல்லை. இதான் உள்ளத்தில் இருக்க வேண்டும், நமது உள்ளத்தில் இருக்க வேண்டியது அவர்கள் ஒன்றுமில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தைகள். புகாரியில 4701 செய்தியாகும், நீங்கள் பார்க்கலாம். அந்த செய்தியிலும் அல்லாஹு தாலா வானுலகிலே ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் வானவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய சிறகுகளை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக, அந்த கட்டளைக்கு அடிபணிந்தவர்களாக அடித்துக் கொள்வார்கள். வானவர்கள் தங்களுடைய சிறகுகளை அடித்துக் கொள்வார்கள். அந்த கட்டளை எப்படி என்று சொன்னால், அதாவது ஒரு பாறையின் மீது ஒரு சங்கிலியால வந்து அடிக்கும் போது எழக்கூடிய சத்தத்தை போன்று அதை வந்து வானவர்கள் அதை கேட்பாங்க. என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த உரையாடலை வானவர்களிடமிருந்து கேட்பதற்காக என்ன செய்கிறது, இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் முற்பட்டு அதில் ஓரிரு விடயங்களை அவர்கள் எடுத்து வர முற்படும் போது அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவர்களை வந்து அந்த நட்சத்திரங்கள் தீச்சுவாலைகள் மூலம் அவர்களுக்கு எரியப்படும். சிலர் கரிந்து விடுவார்கள், சிலர் என்ன செய்வாங்க அந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அவர்கள் அப்படி சேர்க்கக்கூடிய அந்த விஷயத்தோடு அவர்கள் 100 பொய்களை கலப்பார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லீம்ல ஒரு செய்தியை பாருங்க, 5949 ஜாஹிலிய காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையிலிருந்து தான் வந்தாங்க. இப்ப இஸ்லாத்துக்குள்ள வராங்கடா, அந்த நம்பிக்கையிலிருந்து தான் வந்தாங்க, விடுபட்டு வந்தாங்க. முஸ்லீம்ல நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம், முஆவியத் இப்னு ஹக்கம் அஸ்-ஸுலமி ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அதாவது உமூரன் குன்னா நஸ்னஹா ஃபில் ஜாஹிலியா, நாங்க அறியாமை காலத்துல சில விஷயங்களை நாங்க செஞ்சு கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னது, குன்னா நஅதில் குஹான், நாங்கள் சோதிடர்களிடம் செல்வோம். யார்கிட்ட, சாஸ்திரக்காரர்கள், சோதிடர்களிடம் நாம் செல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா தஅதுல் குஹான், நீங்கள் சோதிடர்களிடம் செல்லாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, பாருங்க, சோதிடர்களிடம் நீங்கள் செல்லக்கூடாது. அப்ப நாங்க எதை எடுக்க வேணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்து விட்டார்கள். அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, இன்னும் ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்கிறாங்க, குன்னா நத்தையர், நாம் என்ன செய்வோம், அந்த பறவைகள் மூலமாக குறிபார்த்து கொண்டிருந்தோம் பறவைகளை வைத்து. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது வந்து சில தங்களுடைய உள்ளங்களில் காணக்கூடிய ஒரு ஐதீகம், இது இது என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்களை செயலாற்றுவதை விட்டு தடுத்துவிடும், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய செய்திகள் வருது. இதுல ஒரு உண்மை புலப்படுது, என்ன, ஜின்கள் ஷைத்தான்கள் யார் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களோ, அந்த ஷைத்தான்களுக்கு ஜின்களுக்கு அடிமைகளாக இருந்து பொய்யையும் வழிகேட்டையும் பரப்புகிறார்களோ அவர்களுக்கு ஒன்றென்று செய்தியை கொண்டு வந்து போடுவாங்க. அவர்கள் பொய்யர்கள், நாம் அவர்களிடம் செல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கம் என்ன சொல்லுது, அவர்களிடம் செல்லக்கூடாது. இது மார்க்கம் மிக தெளிவாக போடுகின்ற உத்தரவு. அப்ப நாங்க வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், என் அருமையான சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இதிலே விழுந்துவிடக் கூடாது. இப்ப நீங்க எடுத்து பாருங்க, எந்த அளவுக்கு இது வந்து நமது சமுதாயத்தில் பரவி இருக்குதுன்னா, எந்த ஒரு நிகழ்வு நீங்க எடுத்தாலும் சரி, ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் அதுக்கு நல்ல நேரம் பார்ப்பது இல்லையா? ஒரு வீடு கட்டுவது, அதுக்கு போய் என்ன செய்யறது, அடிக்கல் வைக்கிறதுக்கு, அந்த ஃபவுண்டேஷனை போடுறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பது. ஒரு திருமணம் என்று வந்து விட்டால் அதற்கு நல்ல நேரம். இதெல்லாம் என்னது, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீஸ்களுக்கு நேரடியாக மோதக்கூடிய நம்பிக்கை இது. எப்படி இது ஒரு மூமெண்ட் வந்துச்சு? இஸ்லாமிய மார்க்கத்துடைய அற்புதம் என்ன உங்களுக்கு தெரியும். அதாவது மதத்தின் பேரால், ஆன்மீகத்தின் பேரால் அணு உலகம் ஒரு மூமின் ஏமாற்றப்படக்கூடாது. ரசூலுல்லாங்க அதற்குரிய எல்லா வாயில்களையும் அடைச்சிட்டு போனாங்க, யாரும் ஏமாற்றப்படக்கூடாது. அதனால தான் குர்ஆன் அல்லாஹ் நபியே நீங்க சொல்லுங்க எனக்கு மறைவான அறிவில்லை, திரும்ப திரும்ப ஏன் சொல்றான், மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நான் இந்த அதிகாரத்தை கொடுக்கல, எப்படி நீங்க அந்த அதிகாரம் இன்னொருத்தருக்கு இருப்பதாக நம்புவீர்கள், எப்படி நம்ப முடியும்? என் அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், நமது சமுதாயத்திலே இது சர்வசாதாரணமாக என்ன செய்கிறது, பரவி இருக்கிறது. நிறைய இடங்களில் நீங்க எடுத்து பார்க்கலாம், சிலர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கல் என்ற போர்வையில் சிலர் வருவார்கள் இல்லைங்களா, இந்த தங்கல் என்ற போர்வையில் இன்னும் சேகமார்கள் இப்படியான போர்வையில் சிலர் வந்து எடுத்தீங்க. அவங்க யாரு? அவர்கள் வந்து மறைவானவற்றையெல்லாம் அறியக்கூடியவர்கள், மறைவான ஞானம் எல்லாம் அவர்களுக்கு என்ன செய்து இருக்குது என்று நம்புறாங்க. நபிமார்களுக்கே அல்லாஹ் கொடுக்காத ஒரு அதிகாரம். அருமையான சகோதரர்கள் நீங்க எடுத்து பாருங்க, நபிமார்களே அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்த நபி யாரு? யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த ஆட்சி என்னது? யாருக்கும் இந்த உலகத்தில் கொடுக்காத ஒரு ஆட்சி, அப்படிதானே? யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் வந்து ஹுதுஹுத் பறவைட்ட கேட்கிறாங்க, ஏன் லேட் கேட்கிறாங்களா இல்லையா? ஹுதுஹுத் பறவைட்ட கேட்கிறாங்க, ஏன் லேட்? அவர்களுக்கு தெரியாது என்ன காரணம். அந்த பறவை சொல்லுது, எனக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. அந்த பறவை என்ன சொல்லுது, என்னிடம் ஒரு விடயம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாது. அங்க ஒரு கூட்டம் சூரியனை வணங்கி கொண்டிருக்குது, அந்த பறவை சொன்னதா இல்லையா? அவை அருமையான சகோதரர்களே, இந்த பூமியில யாருக்கும் கொடுக்கப்படாத அதிகாரம் கொடுக்கப்பட்டும் இது கொடுக்கப்படலை. அதாவது பறவை சொல்கிறது, எனக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ். அப்ப நாங்க சிந்திச்சு பார்க்க அருமையான சகோதரர்களே, அப்ப இவருக்கே கொடுக்கப்படாத அதிகாரம், அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் கொடுத்தான், அவருக்கு இது கொடுக்கப்படலை. அப்ப நாங்க என்ன விளங்க வேண்டும், நம்ம எத்தனை பேர்கள் ஒவ்வொரு சடங்குக்கும் போய் என்ன செய்யறாங்க, திருமணம், அதே போன்று வீடு குடி புகுவது, வீடு கட்டுவது, எது வந்தாலும் எங்க போறது, அங்க போய் நல்ல நேரத்தை பார்த்தாங்க, நல்ல நேரத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. அவரும் அவருக்கு வசதியாக ஒரு நாளை சொல்லுவார். அவர் என்ன செய்வார், அவர் எங்கேயும் புக்கிங் இல்லாத ஒரு நாளை பார்த்து வசதி, அவருக்கும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டும், எல்லா இடத்துக்கும் போக வேண்டும், அவர் வசதியாக ஒரு நாளை பார்த்து கொடுப்பார். என் அருமையான சகோதரர்களே, இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். அப்புறம் நாங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு நாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய ஒரு ஆட்சியாக நாடாக இருந்தால் அதை பாதுகாப்பான், ஏன்னா அந்த நம்பிக்கை நாங்கள் வராது, அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவாங்க, ஏன்னா இது ஏமாற்றம். ஆனால் நீங்கள் எடுத்து பாருங்க நமது நாடுகளை, இந்தியா இலங்கை போன்ற நாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக டோப் மேல் மட்டத்திலிருந்து கடைசி வரை இதில் தான் ஊறி இருக்கிறாங்க. எதில்? இந்த ஜோதிடம், இந்த சாஸ்திரம், பெரும்பெரும் ஜனாதிபதி எடுத்தீங்கன்னா, பிரதமர் எடுத்தீங்கன்னா, அங்கே தான் போய் விழுந்து கிடக்கிறான். எங்கே? இங்கே தான் போய் என்னது விழுந்து கிடப்பது. இங்கே நமது நாட்டை எடுத்தீங்கன்னா, நமது நாட்டுடைய ஜனாதிபதியுடைய தலையெழுத்தே மாறியது யாரால? அந்த சுமனதாசை, உங்களுக்கு தெரியும். அவன் யாரு? ஒரு ஜோதிடன். அவன் என்ன சொன்னான், அவன் ஒரு டேட்டை போட்டு கொடுத்தான், இந்த டேட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஜனாதிபதி தேர்தல் வைத்தாக வேண்டும், இல்லைன்னா தோற்று போக வேண்டியதான் என்று தானே போட்டு கொடுத்தான். என் அருமையான என்ன நடந்தது, சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி, அல்லாஹ் சொல்ல வயம் குருன இல்லையா, அவர்கள் சதி செய்கிறார்கள், வயம் குருல்லா, அல்லாஹும் சதி செய்கிறான், அல்லாஹ் மிக அழகாக சதி செய்பவன். எப்படி அவர்கள் தங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அவர்களை குழியை பறித்தார்கள், பார்க்குறோமா இல்லையா? அப்போ பாருங்கள், ஆட்சியில் இருக்கிறான், எவ்வளோ பெரிய ஆட்சியில் இருக்கிறவங்க கூட இந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட முடியலை. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், என்னது, அல்லாஹ்வே ஒருத்தன் உரிய முறையில் நம்பலண்டா அவன் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். அதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் ஒருத்தன் உரிய முறையில் நம்பலண்டா அவன் எதை காண்றானோ அதுக்கு எல்லாம் பயப்படுவான், எல்லா மூட நம்பிக்கையும் இருக்கும். அல்லாஹ்வை எவன் உண்மையான முறையில், உரிய முறையில் நம்புகிறானோ அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். அல்லாஹ் அதனால சொல்றான், வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், மூமின்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். நீங்க நினைத்து பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நாங்க உறுதியாக நம்பிக்கை வச்சு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தவிர வேறு எதுவும் எமக்கு நடக்காது. சுபஹானல்லாஹ், குர்ஆன் சொல்றது எப்படி, நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எதை விதித்தானோ எதை எழுதினானோ அதை தவிர எதுவும் எமக்கு நடக்காது. மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் உங்கள் காரியங்களை ஒப்படையுங்கள். என் அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இந்த நம்பிக்கை வந்தா எந்த ஒன்றாலையும் எதுவும் செய்ய முடியாது. அப்ப இதுதான் இந்த அஸ்திவாரம். இது ஆணி, இது இல்லைன்னு வைங்க எல்லாத்துக்கும் பயப்படுவான். நீங்க எடுத்து பாருங்க, ஏதாவது ஒருத்தன் அடுத்த வீட்டுக்காரன் வந்துட்டு போனாலும் என்ன ஒரு பயம், ஏதாவது செஞ்சிருப்பானோ. அப்படிதான் அடுத்த வீட்டுக்காரன் என்ன செய்யணும், இவரை தோட்டத்துக்குள்ளால போறான்னு வைங்களே, ஒரு பயம் வரும், ஏதாவது செஞ்சிருப்பான், ஏதோ போட்ட மாதிரி இருந்துச்சு இல்லைங்கிட்டா. இப்படி பயம் என்ன செய்யுமே, அல்லாஹ் உரிய முறையில் நம்பல. அப்ப அல்லாஹை உரிய முறையில் நம்பாத காரணத்தால சுற்றுச்சூழல்ல வாழக்கூடிய எல்லாவரையும் பற்றி சந்தேகம் வரும், பயம் வரும், எல்லாம் வரும். அப்ப இது அல்லாஹ் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை. அல்லாஹ் உரிய முறையில் நம்பினால் எதற்கும் அவன் அஞ்ச மாட்டான். ஏன், அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர எதுவும் நடக்காது. என் அருமையான சகோதரர்களே, நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூட நம்பிக்கைகளை ஏதாவது நீங்க எடுத்து பாருங்க, ஒரு பொருள் தவறி போகுது, ஒரு பொருள் தவறி போனா அங்கே என்னது மை வெளிச்சம் பார்க்கறது, அந்த இந்த பேரில் அங்கே போகிறது. அங்கே போய் நீங்கள் இது நான் ஒரு பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில், இது அங்கே எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் இது நடக்குது, இது ஆச்சரியமாக இருக்குது. அது வந்து தமிழகத்தில் உள்ள செய்தினா அங்கே இல்லை, உலக நிறைய இடங்களில் நடக்கக்கூடியது. இது தமிழகத்தில் நடந்த ஒரு செய்தி, சென்னையில் வந்து நடந்த ஒரு செய்தி, ஒரு செய்தித்தால் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அதாவது ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் அவங்கள ஒரு பிள்ளை என்ன செய்யுது, காணாமல் போகுது. அப்போ காணாமல் போகிறோன்னு என்ன செய்கிறாங்க, உடனே குறிகாரன் தான் போகிறாங்க. அப்போ குறிகாரன் என்ன சொல்கிறான்டா, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் அவர் இருப்பார். அவர் சொல்கிறான் என்னது, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருப்பார், நீங்கள் தேடி பாருங்க. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த 5 கிலோமீட்டருக்குள்ளே தேடுறாங்க. ஒரு 3 நாளைக்கு பிறகு செய்தி வருது, அங்கே மேல் மாடியில் ஒரு டேங்க், தண்ணி டேங்கில் புள்ள விழுந்து மரணிச்சு, புள்ள என்னது துருநாற்றம் வீச ஆரம்பிக்குது. அருமையான சகோதரர்களே, அப்போ அந்த குறிகாரன் பேச்சை நம்பி அதை வந்து உடனே அவங்க போய் தேடி இருந்தால் சில குழந்தைய பாதுகாத்துருக்கலாம் இல்லையா. குறிகாரன் பேச்சை நம்பி அந்த 5 கிலோமீட்டரில் போய் தேடிறதால புள்ள எங்கே, பக்கத்து வீட்டில் மாடியிலேருந்து அங்கே உள்ள ஒரு டேங்கில் விழுந்து அந்த புள்ள மரணிச்சிருக்கு. அப்படி நீ எடுத்து பாருங்கள், சுபஹானல்லாஹ். அப்போ இவங்களோட புத்தி எங்கே அடகு வச்சுக்கிறாங்க, சிந்தனை எங்கே அடகு. இது வந்து எல்லா இடத்துலையும், இது என்னது முஸ்லீம் சமுதாயத்திலும் இது பரவி இருக்குது. ஏன், குர்ஆனை பற்றிய ஞானம் போதிய அறிவில்லை, சுன்னாவை பற்றிய போதிய ஞானம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வாஸ்து என்று வாஸ்து சாஸ்திரம், அது சம்மந்தம் ஒரு செய்தியை பார்க்கலாம். ஒருத்தன் வந்து என்ன செய்யான், வீட்டில் வந்து அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அவனே பிளான் பண்ணி அங்குள்ள பணம் நகைகள்லாம் திருடி போன சம்பவங்களும் எழுதப்படுகிறது. என்னது இப்படியான, அதாவது அவங்க தங்களுடைய சிந்தனையை புத்தி அடகு வைத்து சரியான அந்த மார்க்க விளக்கம் தெளிவில்லாத காரணத்தால். இப்போ ஏனைய சமுதாயங்கள், இந்துக்கள், பௌத்தர்கள், இவர்கிட்ட இருந்த ஒரு ஆச்சரியம் முஸ்லீம் சமுதாயத்தில் இது இருக்குது. அது ஆச்சரியம், முஸ்லீம் சமுதாயம் என்பது இதில் விழவே முடியாது. ஏன்னா குர்ஆனும் சுன்னாவும் அவ்வளோ ஒரு பாதுகாப்பு போட்டிருக்குது, அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்குது. அப்போ இதை பற்றிய போதிய அறிவு ஞானம் இல்லாத காரணத்தால் நீங்கள் எடுத்து பார்த்தா மலேசியாவோட ஒரு ஃப்ளைட் காணாமல் போணுச்சு. மலேசியா ஒரு முஸ்லீம் நாடா இல்லையா, அத்தனை கொண்டு வந்தான் அங்கே ஏர்போர்ட்டுக்கு. அங்கே யார், அவன் தான் அங்கே பெரிய ஜோதிடன். கொண்டு வந்து என்ன சொன்னான், ஃப்ளைட் உள்ள இடத்த சொன்னானா, எதுவும் நடக்கலை. வந்து அங்கே இருக்குதுன்னா இங்கே இருக்குதுன்னா பார்த்தமா இல்லையா. என் அருமையான சகோதரர்களே, இவர்களெல்லாம் சாதிக்க முடியுமாண்டா, ஏன் இந்த உளவுத்துறைகள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பணத்தை செல்வத்தை மக்களுடைய வரியிலிருந்து அப்படி ஒரு துறைக்கு அரசாங்கம் என்னது பண சம்பளமாக கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை செலவிடுதண்டா, இந்த செலவெல்லாம் குறைக்கலாமா இல்லையா, குறைக்கலாம். யார், இந்த ஜோதியில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதுதான். அவன் சொல்லுவான் யாரெல்லாம் என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்குது, சிம்பிள் முடிஞ்சு நடக்குமா, இது நடக்காது. அப்போ நல்லா தெரியுது இதெல்லாம் பொய் போலி. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படி இந்த வேலையை பார்க்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவன் நியாயமாக இருந்தால் அவன் ஆக மேல் டொப்பில் இருக்கணும் இல்லையா. இப்போ இந்த சாஸ்திரம் குறி சொல்கிறவன், இந்த ஜோதிடம் சொல்கிறவன் எல்லாம் யாராக இருக்க வேணும், ஏன்னா அவன்கிட்ட மறைவான ஞானம் இருக்குதுண்டா, அவன் தான் பெரிய பணக்காரனாக இருக்க வேணும். அப்படியா சமூகத்தில் இருக்கிறான், ரோட்டில் இருக்கிறான், ரோட்டில் வழி இல்லாமல் இருக்கிறான், காரில் வந்து இறங்கி அவன்கிட்ட கேட்குறான் இல்லைங்கச்சா, காரில் வந்து இறங்கி அவன்கிட்ட கையை நீட்டுறான், அவன் யார் அடுத்த வேலை உணவுக்கு வக்கி இல்லாமல் இருக்கிறான். அப்போ பாருங்க சிந்தனை எங்கே அடகு வைக்கப்படுதுன்னு. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதெல்லாம் நமக்கு இந்த ஏமாற்றங்கள், இந்த போலிகளை இஸ்லாம் அற்புதமான மார்க்கம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சான்று. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அதாவது இஸ்லாம் மார்க்கத்தின் பேரால் மதத்தின் பேரால் ஒருத்தர் அணுவளவும் ஒருவர் என்ன செய்யப்படக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக உறுதியாக தெளிவாக இருக்கிறது என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்றுகள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ நாம் எந்த ஒரு காரணத்திலும் எப்படியான ஒரு நெருக்கடி எப்படி ஒன்று வந்தாலும் இதில் நாங்கள் போய் விழக்கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா சில சோதனைகள் யாருக்கு வரும், ஒருத்தர் ஈமானில் உறுதியாக பலமாக இருப்பார், அப்படி இருக்கக்கூடியவருக்கு சோதனை வரும். என்னது, குடும்பத்தில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்துடும், நிகழ்ந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, சொல்வார்கள் இதுக்கு வந்து இப்படி தான் போய் பார்க்க வேண்டும், இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் பார்த்தா தான் இதுக்கு சரி அப்படி என்று சொல்லி இவர் எதிர்ப்பார். இவர் என்ன செய்வார், இவருக்கு மார்க்கத்துடைய தெளிவு இருக்கும் இவர் எதிர்ப்பார். ஆனால் அங்கே மெஜாரிட்டி எப்படி இருக்கும்னா இவருக்கு எதிராக தான் இருக்கும். கடைசியில் எப்படி வந்துடும், நீ இப்போ இதை தடுத்தாயண்டா, இதால் ஏதாவது ஒரு விளைவு ஏற்பட்டால் நீ தான் பொறுப்பு சொல்லணும், இதால் ஏதாவது ஒரு விளைவு ஏற்பட்டால் நீ தான் பொறுப்பு சொல்லணும், ஒரு பயம் வரும். அப்படி வருதா இல்லையா? ஆனால் வரக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரை என்னது, உறுதியாக இருக்க வேண்டும். அங்கே அல்ல, அங்கே தான் சோதிக்கணும் அவருடைய ஈமான, அல்ல அவருடைய ஈமான சோதிக்கக்கூடிய இடம் அது. அப்போ நாங்கள் எந்த ஒரு சம்பத்திலும் என்ன செய்யக்கூடாது, விட்டு கொடு, ஏன்னா அது பாத்தில், பொய். பாத்தில் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்போதும் வெற்றி அளிக்காது, குர்ஆன் சொல்லுது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நமது ஈமான் பரிசோதித்து பார்க்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக பெண்களும் இதில் மிக கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நிறைய பெண்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். இப்படியான விஷயங்கள் செய்கிறாங்க, பெண்கள் மிக அவசரமாக வீழ்ந்து விடுகிறார்கள், பெண்கள் மிக அவசரமாக ஏமாற்றப்படுறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில வீடுகளுக்கு யார் வருவார்கள், இந்த ஜோசியம் சொல்லக்கூடியவங்க சாஸ்திரக்கார பெண்கள்லாம் அப்படி வரும்போது நமது சமுதாயத்தில் எப்படி எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களை கடுமையாக சொல்லி ஏசுவதற்கும் பயம், அப்படி சொன்னால் ஏதாவது செஞ்சிருவானோன்னு பயம் இருக்கு. எப்படி அந்த அல்லாஹ் மேலே அந்த உறுதியான நம்பிக்கை இல்லை என்பதுக்கு இதெல்லாம் அடையாளம். எப்படி அவங்க அந்த ஜோசியம்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆனால் கடுமையான வார்த்தைகளை சொல்லி ஏதாவது விரட்டிட்டா கூட என்னது ஒரு பயம் இருக்கும், அவன் ஏதாவது செஞ்சிருவானோ. அப்போ இந்த இது வந்து அல்லாஹ் மேலே உரிய முறை நம்பிக்கை வைக்கிறதுனால ஆகாது. இப்படியான பயம் எல்லாம் எங்களோட உள்ளத்தில் இருக்குதென்றால் நாம் அல்லாஹ்வை உரிய முறையில் நம்பவில்லை. சாதாரண ஒரு மனிதன் அவனால் என்ன செய்ய முடியும்? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் மிக தெளிவாக அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய ஏற்பாடு அவனுடைய கதிர் அதில் மிக உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்தியது தான் நடக்கும், அதை தவிர எதுவும் நடக்காது. அப்போ எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்திய இஸ்லாம் நமக்கு சொல்லித்தந்த உண்மையான ஒரு உன்னதமான ஒரு வழிமுறை இருக்குது. என்னது நீங்கள் எடுத்து பாருங்கள், சுபஹானல்லாஹ். இப்போ எங்களோட சமுதாயம் இதை தெரியாத காரணத்தால் என்ன செஞ்சிட்டாங்க, எதற்கு எடுத்தாலும் நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, பால் கிதாப் இப்படி அழைகிறாங்க. மார்க்கம் நமக்கு அற்புதமான ஒரு வழிமுறையை சொல்லித்தருது. நீங்கள் புகாரில் இந்த செய்தியை பார்க்கலாம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று இஸ்திஹாராவை கற்றுத்தந்தார்கள். எதை இஸ்திஹாராவை கற்றுத்தந்தாங்க, உங்களில் யாராவது ஒருவருக்கு ஒரு காரியம், நீங்கள் ஒரு காரியத்துக்காக இறங்க போறீங்க, அது திருமணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வீடு கட்டுவதாக இருக்கலாம், நீங்கள் உங்களோட வெளிநாட்டு பயணங்கள் எதுவாக இருக்கலாம், வாழ்க்கையுடைய எந்த ஒரு விஷயமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு காரியத்துக்கு இறங்க போறீங்களா, இஸ்லாம் அற்புதமான ஒரு வழியை சொல்லுது பாருங்க. அவர் இரண்டு ரக்காத் தொழுது கொள்ளட்டும், அவர் இரண்டு ரக்காத்துகள் மின் கைரில் ஃபரீதா, கடமை இல்லாத ஃபர்து இல்லாத இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும். சும்மல் யகுல், பிறகு அவர் சொல்லட்டும் இந்த துஆ, அல்லாஹும்மா இன்னி அஸ்தகீருக்க பி இல்மிக்க வ அஸ்தக்திருக்க பி குதிரத்திக்க வ அஸ்அலுக்க மின் ஃபத்லிக்கல் அஸீம் ஃப இன்னக தக்திர் வலா அக்திர் ஃப இன்னக தக்திர் வலா அக்திர் வலா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப் அல்லாஹும்மா இன் குந்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைரன் லி ஃபி தீனி வ மஆஷி வ ஆகிபத்தி அம்ரி அவ் கால ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி ஃப அக்துர்ஹு லி وَيَسِّرْهُ لِي ثُمَّ بَارِكْ لِي فِيهِ وَإِنْ كُنْتَ تَعْلَمُ أَنَّ هَذَا الْأَمْرَ شَرٌّ لِي فِي دِينِي وَمَعَاشِي وَعَاقِبَةِ أَمْرِي أَوْ قَالَ فِي آجِلِ أَمْرِي وَآجِلِهِ فَاصْرِفْهُ عَنِّي وَاصْرِفْنِي عَنْهُ وَاقْدُرْ لِي الْخَيْرَ حَيْثُ كَانَ ثُمَّ أَرْضِنِي فَيُسَمِّيهَا جَدِ. இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய இல்ம், அவனுடைய ஞானம், அவனுடைய ஆற்றல், அதன் மூலம் தான் உதவி தேடுகிறோம் அல்லாஹ்விடத்தில். அவனுடைய மகத்தான அருளை கொண்டு அவனிடம் உதவி தேடுகிறோம். நீதான் சக்தி மிக்கவன், நான் சக்தி பெற மாட்டேன், நீதான் யாவற்றையும் அறிந்தவன், எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நான் முடிவெடுக்க போற விஷயம் நன்மையா தீமையானு தெரியுமா? இப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு திருமணம் முடிக்க போறாரு, அந்த திருமணம் அது வந்து ஹைரா ஷர்ரா அதன் வாழ்க்கை எப்படி அமையெல்லாம் தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அந்த துஆல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீதான் மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன், அதுல மிக முக்கியமான பகுதி தான், யா அல்லாஹ் இந்த விஷயத்துல நான் இறங்க போற இந்த காரியத்துல எனக்கு நன்மை இருந்தா எனது தீன்ல எனது மார்க்கத்துல எனது இந்த காரியத்துடைய இறுதியில் நன்மை இருந்தா இதை நிறைவேற்றித்தான். இது அவசரமாக அல்லது தாமதமாக எதில் நன்மை இருக்கதோ அப்படி நீ செஞ்சுதான். இது தாமதமாகவா அவசரமாகவா அது உனக்கு தான் தெரியும். எதில் ஹைர் ரெண்டு அதை நீதான் முடிவு செய்து எனக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும், அதில் நீ பறக்கத்து செய்ய வேண்டும். இந்த காரியம் நான் இறங்க போற காரியம் இது தீமை இது கெடுதி துன்பம் என்றால் எனது தீனுக்கு இந்த உலக வாழ்க்கை எனது காரியத்துடைய முடிவில் அது பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் என்றால், அது தாமதமாக அது அவசரமாக நடப்பதிலெல்லாம் தீமை இருக்கும் என்றால் அதை விட்டு என்னை திருப்பிவிடு, அதை விட்டு என்னை அந்த காரியத்தையும் என்னை விட்டு திருப்பிவிடு என்று சொல்லி வரக்கூடிய துவா. சுபஹானல்லாஹ், இதை நாங்கள் எல்லோரும் விட்டுட்டோம். இந்த விஷயத்த என்ன செஞ்சிட்டோம், அதிகமானவர்கள் இதை விட்டுவிட்ட காரணத்தால் எங்க அழைகிறாங்க, அங்க அந்த ஜோதிடம் சாஸ்திரம் அதுலதான் போறது. அப்ப அதனால துன்பம் நெருக்கடி தான் கூட. என் அருமையான சகோதரர்களே, அப்ப எனவே இஸ்லாம் அற்புதமான ஒரு வழியை சொல்லித்தருது. கொஞ்சம் சுபஹானல்லாஹ், இந்த துவாவை நீங்க கொஞ்சம் தனியில தனிமையாக இருந்து சிந்திச்சு பாருங்க. அந்த துவாவுடைய ஒவ்வொரு அந்த வார்த்தையுடைய பொருளும் அற்புதமானது. சுபஹானல்லாஹ், அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் ரசூலுல்லாஹ் பொறுக்கி பொறுக்கி எடுத்துக்கலாங்க இந்த துவால. அதனால தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். அவ்வளோ அற்புதமான வார்த்தைகள். அதில் உங்களோட காரியத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், உங்களுடைய காரியத்தை அந்த விஷயத்தை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வளோ ஒரு அழகான தீர்வை, இந்த தீர்வை ஏதாவது ஒரு மதம் உலகத்தில் கொடுத்துருக்குதா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, இப்படி ஒரு தீர்வை யாருக்கு அனைத்து இல்மும் இருக்குதோ அவன்கிட்ட தான் ஒப்படைக்க வேணும். யாருக்கு அனைத்து அறிவும் இருக்குதோ அவன்கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான் சரியான சொல்யூஷன், தீர்வு. நறுமையான சகோதரர்கள், இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, தொலைக்காட்சி எடுத்தாலும் சரி, நாளிதழ்கள் எடுத்தாலும் சரி, அதில் நிறைய ராசி பலன்கள். அதே மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குர்ஆன் இதை பற்றி எப்படிலாம் எச்சரிக்கிறது. ஆனால் அதெல்லாம் எங்களை சமூகம் அலட்சியப்படுத்தி என்ன செய்கிறாங்க, இப்படியான விஷயங்கள் இதெல்லாம் பரவி இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், நாளிதழ்கள் எடுத்தாலும் சரி, தொலைக்காட்சியில் எடுத்தாலும் சரி, இதற்கென்று சொல்லி விசேஷ நிகழ்ச்சிகள் நிறைய பேர் இதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். பார்க்குறோமா இல்லையா? இதை ஒரு தனி கலையாக அறிவித்து இவ்வளோ மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஏமாறி கொண்டிருக்கிறாங்க, பார்க்குறோமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இது பெரும் பாவம். பெரும் பாவம் மட்டுமல்ல, நமது ஈமானை கேள்விக்குறியாக்கும், நமது ஈமான கேள்விக்குறியாக்கக்கூடியது. எனவே அன்புக்குரிய நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்படியான இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட வேண்டும். குறிப்பாக பெண்கள் சகோதரிகள் இந்த பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். என்னடா சில நேரங்கள் எடுத்து பார்த்தீங்களா, சில நேரம் ஆண்கள்கிட்ட உறுதி இருந்தால் கூட அந்த உறுதி தளர்ந்து விடுவதற்கு சில பெண்கள் காரணமாக இதில் இருப்பார்கள், இருக்கிறார்கள். அதற்கு மாற்றமான நிலைகளும் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் நாங்கள் இந்த நிலைகளை பார்க்குறோம். நமது சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி டக்குன்னு என்ன செஞ்சுடுவாங்கடா, அந்த அங்கே தான் போவாங்க, அடுத்த பக்கத்துக்கு போயிடுவாங்க, பார்க்குறோமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்கள், இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்டா என்ன செய்கிறாங்க, ஏமாற்றுகிறார்கள். நல்லா தெரியுது, நாங்கள் கண்கூடா பார்க்குறோம், நிதர்சனமாக பார்க்குறோம், வெறும் இது ஏமாற்றம். நீங்கள் எடுத்து பாருங்கள், பேர் போன ஜோசியக்காரர்கள், பேர் போன ஜோதிடர்கள் ராஜீவ்காந்தி 10 வருடம் ஆளுவார் என்று சொல்லி சொன்னார். ஆனால் நினச்சி அவர் கொல்லப்பட்டார். அந்த தேர்தல் என்ன செய்யப்பட்டார், கொல்லப்படுறார். ஆனால் 10 வருடம் ஆளுவார் என்று சொன்னார்கள், நடந்துச்சா? இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம். அப்போ ஜோதிடர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொல்வது எல்லாம் பொய்கள் என்பதற்கு நமது அண்மை கால அந்த ஜனாதிபதி இலங்கை ஜனாதிபதி தேர்தலும் மிகப்பெரிய ஆதாரம். எதுவும் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனார்கள், பார்க்குறோமா இல்லையா? அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹின் மீது முழுமையாக தவக்குள் வைத்து அல்லாஹுவை சார்ந்து இருப்பது இருக்கிறதே, அது மாதிரி ஒரு நட்பாக்கியம் கிடையாது. அதனால தான் ரசூல் நாங்கள் சொன்னாங்க, எனது சமுதாயத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? எனது சமுதாயத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் போவாங்கன்னு முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய பண்புகள் ரசூல் என்ன சொல்கிறாங்க, அவர்கள் சாஸ்திரம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் சாஸ்திரம் பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள், அவர்கள் மந்திரித்து பார்க்க மாட்டார்கள், மந்திரித்து பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து தங்கள் காரியங்களை ரப்பிடம் ஒப்படைத்து செயல்படுவார்கள். இவங்களுக்குரிய சிறப்பு என்னது? 70,000 பேர் இந்த உம்மத்தில், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்தில் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நேரடியாக சுவர்க்கம் போவாங்க. எதற்கெல்லாம் இந்த சிறப்பை கொடுக்குறான்டா? அப்போ இந்த நம்பிக்கை, அல்லாஹுவை சார்ந்திருத்தல், ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தல். நிச்சயமாக நீங்கள் மறந்துடாதீங்க, நாம் அல்லாஹின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம்டா, அல்லாஹ் பல இடங்களில் இந்த ஈமானை பரிசோதிப்பான். இப்படியான நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நமக்கு மட்டும், நமது குடும்பத்தில், நமது அக்கம் பக்கத்தில் இதை ஏற்படுத்தி ஈமான சோதிப்பான்லாம். அதில் நாங்கள் எப்படி செயல்படுறோம்னு பார்ப்பான். அங்கே தான் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த நம்பிக்கையில் நாங்கள் மிக உறுதியாக தெளிவாக இருப்பதற்கும், இப்படியான மூட நம்பிக்கைகளை விழுந்து நமது ஈமானை நாம் பறிகொடுக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்ளாமல் இருப்பதை கல்லான அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.